بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغي الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. صدق الله مولى العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن لجسدك عليك حقا، إن لزوجك عليك حقا، إن لربك عليك حقا، إن لزوارك عليك حقا، أو كما قال عليه الصلاة والسلام. الله من الذي يعرف له الله يعني بعند تقوى ويكرب لكم عليه مدى المدرع منكم وطالب لكم نصيحة نصيحة سيدك الكرة. الله سبحانه وتعالى قرآن لي سورة القصص என்ற சூரத்தில் 76-77 ஆயத்துகளில் ஒரு பிரதானமான நசீரத்தை அல்லாஹ் நமக்கு செய்கிறார். அதில் 4 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நான் ஓதிய குர்ஆனுடைய இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனுக்கு தன்னதை கொண்டு ஆகரத்தை நீ தேடிக்கொள், ஆகரத்துக்கு நீ சேகரித்துக்கொள். ஒப்பகையே தீமா ஆசாக்கல்லா தாரல் ஆகரம். அல்லாஹ் தன்னதை கொண்டு தயவுசெய்து உட்காருங்க, தாண்டி வரவாடா. அவர் பின்ன கடமைகள் உட்கார்ந்து கொள்ளலாம். முன்னாள் சொல்லப்பட்டு முன்னுக்கு வாங்க. இங்கு வரக்கூடியவங்க தாண்டி தாண்டி வர்றது இருக்குது. பாவமான காரியம் எத்தனை விடுக்கம் சொல்லப்பட்டிருக்குது. வரக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை கேள்வி சொல்லுங்க. மார்க்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். முன்னால் வந்து அமர்வது எங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்றது போல ஒரே ஜும்மாவை சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல. இது ஒரு ஹராமான காரியம் என்று எத்தனையோ விருப்பம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஹராத்தை ஜும்மாவுக்கு வந்து செஞ்சு கொண்டிருப்பது, மற்றவர்களை நோய்ச்சு கொண்டு முதுகுகளை தாண்டி கொண்டு இது வர்றது பாவம் என்று சொல்லும் பொழுது அந்த காரியத்தில் நாம் ஈடுபடுறது தவிர்த்து கொள்ளணும். பின்னால் இடம் இருக்கிறதே நீ உட்காருங்க. செலவு வரக்கூடியவர்களுக்கு அதுதான் அவருக்குள்ள பங்கு. முன்னாடி நீங்க இடம்பெற்று என்று சொன்னா என்ன நடக்கும்? வரக்கூடியவர்கள் தாண்டி கொண்டு வருவாங்க. வரக்கூடியவர்களை ஒழுங்குன்னது அவர் இடவிடாம முன்னுக்கு வந்து அமர்ந்து கொள்வது. இதே முக்கியமான ஒழுக்கம் அன்பாந்த சகோதரர்களே. இப்படியான காரியங்களே பேராத காரணத்தினால்தான் எங்களுடைய சமூகம் இன்னும் ஒரு சீர்குலைவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் கட்டளை நபியுடைய சுன்னத்துகளில் ஒரு பள்ளியில இருந்து அமரக்கூடிய ஒழுக்கம் என்றாலும் இன்னும் நான் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாவுடைய வீட்டிலிருந்து மக்களை விவாதத்துக்கு வந்து நோய்க்கக்கூடிய பழக்கம், அவர்களை துன்புறுத்தக்கூடிய பழக்கம் நம்முடைய இந்த சின்னாக்களை பேனாய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அல்லாவுடைய உடனே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்க முடியாது. சத்தை அமைக்கும் பொழுது நபியவர்கள் சொன்னார்கள், சத்த நேரம் அமைத்துக் கொள்ளுங்கள். சத்தை அமைப்பொழுது கோவிலாக அமைவதன் காரணத்தினால உங்களோட உள்ளங்கள் கோவிலாக இருக்கிறது. இமாமோடு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க முன்பே எடுத்துக் கொண்டு போகாதீங்க, ஒரு பழங்கள் கல்லறைகளாக மாறும் என்று சொன்னார். அப்படின்னா திருமைக்கு வந்தா ஒழுக்கமாக திரளும், சப்பில் நிற்கணும். ஒரு ஜும்மா பயான ஒரு பிரசாங்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதில் ஆபத்தமான ஒரு அம்சம் தான் பள்ளியில் அமர்வது. பள்ளியில் அமர்வதனுடைய ஒழுக்கம் என்ன? வரக்கூடியவர்கள் போட்டி அடித்துக் கொண்டு பகிருடைய சிறுகையிலிருந்து சாபாக்கள் ஜும்மாவுடைய சிறுகைக்கு வருவாங்க. போட்டி அடித்துக் கொண்டு முன்னால் வந்து அமருவாங்க. முன்சத்து என்பது ஆபப்பிரதானமான ஒன்று. அதை தெரிந்திருக்கக்கூடிய சப்புகள்ல இடம்பெறாமல் நெருக்கமாக இருக்கிறது. அப்படிதான் திருவிழா வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? அவரை நீங்க முடியுமென தடுத்து நிறுத்துங்க. இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீ அவரை தடுத்து நிறுத்துங்க. இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று எனது சகோதரர்கள் பிரியார்களே, குர்ஆனுடைய இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கிறான் 4 பிரதானமான விடயங்கள். ஒன்று, ஏ மனிதா, உன்னுடைய ஆகரத்துக்கு நான் தன்னதை கொண்டு நீ தேடிக்கொள். அத்துடன் வலா தன்ச நசீபுக்கு மின துன்யா, உன்னுடைய துன்யாவை இனி மறந்து விடாதே, உன்னுடைய துன்யாவுடைய பங்கை இனி மறந்து விடாதே. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், ஓ அஹ்சன் கமா அஹ்சனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நல்ல விவகாரம் செய்வதை போன்று நீ அதிகாரிகளுக்கு நல்ல விவகாரம் செய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு நான் தந்த செல்வம், உனக்கு நான் தந்த பதவி, உனக்கு நான் தந்த ஆற்றல் திறமை இளைஞர்களை கொண்டு நீ பெருமை அடிக்காதே, பூமியில அரிச்சாற்றங்களை பித்னாக்களை உண்டாக்காதே, ஒரு சதவீதம் பசாதத்தில் பூமியில் நீ அரிச்சாத்தியத்தையும் பசாதையும் ஏற்படுத்தாதே. இல்லல்லா அல்லாஹ் அப்துல் முஸ்லிம், அல்லாஹ் பூமியில் அநியாயங்களையும் அத்துணியங்களையும் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் எடுத்து காண்பிக்கிறார். ஃபிரௌன் காலத்தில் வாழ்ந்த காரோனுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டிருந்த போதிலும் பொதுவாக மக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லோருக்கும் உபதேசமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரோனுக்கு கொடுத்த செல்வம், காரோனுக்கு கொடுத்த அல்லாஹ் ஆற்றல் திறமை இவைகள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனுடைய இதற்கு மேல் வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன காரோன காலமின் கௌமி மூசா, காரோன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவன். அவர்கள் மீது அவன் அத்துணியம் புரிந்தான், அநியாயம் செய்தான், வரம்பு மீது நடந்தான். ஒரு பெரும் சக்தி வாய்ந்த ஒரு பெரும் ஜமாத்தினுடைய தூக்கக்கூடிய அளவு பாரமுள்ள சாவிகளை அவனுடைய பொக்கிஷத்துக்கு நாம் கொடுத்திருந்தோம். அவனுக்கு எவ்வளவு பெரும் செல்வத்தை நாம் கொடுத்தோம். அவருக்கு கொடுத்த செல்வம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பொக்கிஷத்தை தூக்கக்கூடிய அந்த சாவிகளை எவ்வளவு சாவிகள் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு பெரும் ஜமாத்துண்டு ஒரு 10-40 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொக்கிஷத்தின் சாவிகள் மாத்திரம் இருந்தது. அல்லாஹ் காரோனுக்கு அவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தான். அல்லாஹ் கூறுகிறது, காலவகம் கோமகம் அவனுடைய அந்த மக்கள் சொல்கிறார்கள், பெருமை அடித்துக் கொண்டு போய் நடக்காது, அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை ஒரு போதும் நேசிப்பதில்லை என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்து இறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காரோனுக்கு என்ன நடந்தது என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மேலும் சொல்லவர்களே, உலகத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து அவன் இந்த 4 அடிப்படையில் பேராவிட்டால் அவனுக்கு பெரும் ஆபத்து வரும் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் எச்சரிக்கை செய்கிறான். முதல் முதல் அவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா, அமிர்தத்துக்காக தேடிக்கொள், அமிர்தத்துக்காக சம்பாதித்துக்கொள், அமிர்தத்துக்காக ஆயத்தப்படுத்திக்கொள். உன்னுடைய துனியா உனக்கு வரக்கூடிய நேரத்தில் அது எங்கிருந்து வருகின்ற பார். உனக்கு வரக்கூடிய இந்த துனியா ஹலாலான முறையில் வருகிறதா, ஹராமான முறையில் வருகிறதா, இதனை கொஞ்சம் அவதானமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். துனியா வருகின்ற சொல்லி மனிதன் துனியாவை சேகரிக்கிறது அல்ல, துனியா என்ன வரையினும் வரலாம் என்று மனிதன் பாடுபடுவது அல்ல. இருந்தால் நான் சென்ற மாதிரி ஜும்மாவில் ஹலாலான முறையில் ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தோம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், மனிதா உனக்கு நான் தந்த செல்வம், உனக்கு நான் தரக்கூடிய ஆற்றல் திறமை அனைத்தும் இது நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். உன்னுடைய துணியா ஹலாலாக இருக்க வேண்டும், நீ சம்பாதிக்கக்கூடிய முறை ஹலாலாக இருக்க வேண்டும். உனக்கு எங்கால வந்தது, எங்க செலவழித்தாய் என்பதை நாளை தியாகத்தில் நீ கேட்கப்படுவாய். உன்னிடத்தில் ஒரு பிரதானமான கேள்வியாக இருக்கும். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்காமல் வரைக்கும் துனியால இன்கம் டாக்ஸ் அதை அதுக்கு நாங்கள் கணக்கு காட்டி தப்புக் கொள்ளலாம். துனியால வரக்கூடிய கணக்குகளுக்கு ஏதோ ஒரு அமைப்பில் நாளை பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம். ஆனா அங்கு வரக்கூடிய கணக்குகளே ஒவ்வொரு சரவும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்கப்படும். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், அந்த அளவின் காரணத்தினால துனியாவுடைய விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹராமான படத்தெடுத்து எவ்வளவுதான் மனிதன் செலவழித்தாலும் அது தர்மம் ஆக முடியாது. திருமணத்தில் வரக்கூடிய முதல் ஹதீஸ், ஒரு மனிதனுடைய சதக்கா ஹராமான பணத்தை கொண்டு செல்லுபடியாக மாட்டாரு, அது அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக இருக்கும். அல்லாஹ் அழகை, அல்லாஹ் நல்லதை விரும்புகிறான். அந்த அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் பொழுது அசுத்தத்தை கொண்டு கொடுக்க வேண்டாம் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக, அரசியல் மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. ஹராமான ஒரு பணம் வந்துட்டா தப்பு தவறி ஹராமான பணத்தை சேகரிக்கிறது என்பது அல்ல, அது சம்பாதிக்கிறதுக்கு மதிப்பிடுவது என்பது அல்ல, ஒரு மனிதனிடத்தில் வந்து சேர்ந்துட்டா என்ன செய்வது என்பதுதான் உலமாக்கள் சொல்லியிருக்கிறாரே. அதை தூக்கி வீசிடக்கூடாது, அதை எரித்து போடக்கூடாது, அதுக்கு தர்மம் என்ற பேரும் வரக்கூடாது, அதுக்கு சதக்கா என்ற வார்த்தையும் வரக்கூடாது, அதை எரிச்சுவிடவும் கூடாது, வீசிவிடவும் கூடாது. அதை ஒரு மனிதனுக்கு இல்லாத மனிதனுக்கு அதை கொடுத்து விடுவது நல்லது என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறாரே. அல்லது ஒரு பொது எழுத்துக்கு அப்படிப்பட்ட படம், அதுக்காக வேண்டி எங்களுடைய பணத்தை கொண்டு போய் பிக்ஸ் டிபாசிட்ல போட்டு ஹராமான பணத்தை வட்டி பணத்தை தேடுவது என்பது கருத்தல்ல. இதை நல்ல முறையில் உணர்ந்து கொள்ளணும், நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். இதுக்காக வேண்டி பணத்தை கொண்டு போய் பிக்ஸ் டிபாசிட்ல போட்டு இருக்கிறேன், அது ஒரு பெரும் பாவம். ஒரு மனிதனுக்கு ஒரு பணம் வந்துட்டா அந்த பணத்தை என்ன செய்யறது என்பதுதான் கேள்வி. இதுக்குதான் உலமாக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹராமான ஒரு பணம் ஒரு சந்தர்ப்பத்தில் அபுதாபுடைய ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்து தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த விருந்து சமைக்கப்பட்டிருந்த சாப்பாடு இருக்கிற அது எஜமானுடைய, அது உரியவருடைய அனுமதி இல்லாமல் அந்த மாமிசத்தை சமைச்சிருந்தாங்க. அப்படின்னா இது ஹராமா.
நபியவர்கள் சாப்பிட முடியாது. நபியவர்களுக்கு அறிய வந்தவர்களே நபியவர்கள் சொன்னாரு, கைதிகளுக்கு இதை கொடுத்து போடுங்க, இதை சிறை கைதிகளுக்கு எளியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு இதை கொடுத்துருங்க, இதை வீடாக சாப்பாட வீசுறாங்க என்று சொன்னாங்க. உங்க வந்து சேர்ந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது என்பதுதான். அதுக்கு உரியவருக்கு இருந்தா பெரியமாக இருந்தா கொடுக்க வேண்டிய இடத்துல போய் கொடுப்பது ஆக கொடுப்பாக இருக்கும். நான் இந்த ஆஜார் கிட்ட வேலை செஞ்சேன், அந்த நேரத்தில் நான் ஏழு பணத்தை திருடினேன், அந்த ஆஜார் உயிரோடு இருக்கிறார், அந்த ஆஜாருடைய குழந்தை உயிரோடு இருக்குது, நான் இப்ப செல்வந்தனாக இருக்கிறேன், அந்த ஆஜார் கிட்ட எடுத்த பணம் என்ன நிறத்தில் போடுறதுக்கு காரணமாக அடையும், அதை நான் திருப்பி கொடுக்கிறது என்னுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்க வேண்டும். ஏமாற்றிவிடலாம், அதை தப்பித்துக் கொள்ளலாம், அந்த பணம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்தை உண்டாக்கும். அதனால மேலான தலைவர்களை தெரியாமலே வரக்கூடிய முறை என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் மிக நிதானமாக மிக அழகான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரங்கள் செய்யக்கூடிய நேரத்திலும் வியாபாரத்துக்கு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. இன்று எங்களுடைய சமூகத்தில் விரைவில் காணக்கூடிய ஆகப்பெரிய அபாயம் என்னது சொன்னா, ஒவ்வொரு வாப்பா மகனும் இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்வாங்க, ஆனா வாப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார், மகனே நீ என்னிடத்துல கூலி வேலை செய்யறியா, அல்லது நீ என்னுடைய பார்ட்னரா, அல்லது நீ எனக்கு உதவி செய்யறியா என்று ஒன்றுமே பேசவில்லை. அந்த மௌத்தாளருக்கு பிறகு குழந்தைகளுக்கு இடையில பெரிய சர்ச்சையும் பிளவும் ஏற்படுகிறது. நான் சென்ற முறையும் ஒரு விடத்தை குறிப்பிட்டேன், பாகிஸ்தானில் வாழ்ந்த ஒரு பெரிய ஆளும் அதற்கு மாதிரி முஃப்தி ஷபீர் அஹமத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு பெரிய தஃப்ஸீர் இருக்குது. 8 volumes இங்கிலீஷ் மொழியில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்குது. மாறுதல் குரான் ஒவ்வொரு முடியுமானால் குழந்தைகளுக்கு வாசிப்பதற்கும் மிக பொருத்தமானது. மாறுதல் குரான் 8 பாகத்தில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அது பதியப்பட்டிருக்குது. வீடுகளில் இருந்து அதை ஆங்கிலம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாசிக்க வைக்கிறார். அந்த மாறுதல் குரான் என்ற அந்த தஃப்ஸீர் எழுதிய அவங்களுடைய ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சாமான் வந்துட்டா சொல்லுவாங்க, இதை கொண்டு போயிருங்க. அவர் இருந்த மதரசா கராச்சியில, அதனால அவர் வீடு இருந்தது. மதரசால வந்து ஒரு பாத்திரம் வந்தாலும் இந்த பாத்திரத்தை கொண்டு போயிருங்க. அவருடைய மகனார் முக்தி தக்கை உஸ்மான் அவர்கள் அவர் கேட்டாராம், தகப்பனே ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க, ஒரு பாத்திரத்தை கொண்டு வச்சுட்டு அந்த பாத்திரத்தை திருப்பி கொண்டு போகலன்னு சொன்னா நீ ஆத்திரப்படுறீங்க, காரணம் என்ன? அவர் சொன்னா ஒரு வசியத்தை வச்சிருக்கிறேன், ஒரு தாயுடைய ரூம்ல உள்ளதெல்லாம் அவனுக்கு சொந்தமானது, என்னுடைய ரூம்ல உள்ளதெல்லாம் எனக்கு சொந்தமானது. அதை வேறு யாருடைய பொருள் எந்த ரூமுக்கு வந்து அது எனக்காக மாறிடக்கூடாது என்றுதான் வெளி அனுப்பினார். இந்த சகோதரர்களே, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயம், ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நாம் இதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அது என்னவே நல்ல சந்தோஷமாக எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க, ஆனா கடைசியில பார்த்தா ஒன்றுமே இருக்கவே இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இவர் இவர் இஷ்டப்படி முறையீடு செய்வார், அவர் அவர் இஷ்டப்படி செலவழித்துக் கொண்டிருப்பார். இதெல்லாம் அது சொல்ல போனா எல்லா இட அண்டர்ஸ்டாண்டிங் தானே, இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா, தாராளமாக செய்யலாம், இந்த தாராளமாக செய்யலாம் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இதில் மார்க்கம். மார்க்கம் என்பது நான் உங்களுக்கு உதவிக்காக வருகிறேன், உதவி என்று சொன்னால் நீங்கள் இடத்துல எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, நான் உங்களுக்கு ஒரு வாடகைக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னா அவருக்கு மாலை குக்கைகளோ அவருக்கு இவ்வளவு பணம் எடுக்கலாம். வேறு ஒரு மனிதன் தானே, அவருக்கு வீடு இருக்குது, மலை இருக்குது, வீட்டுக்குள்ள லைட் பில், தண்ணி பில், இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்குது, அவருக்கு வாகனம் இருக்குது, அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இவைகள் எல்லாம் நிர்ணயிக்க வரணும். ஒரு வேலைக்காரன் வைக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் கல்லாக்கிறதுக்கு வழி செய்யக்கூடாது. அந்த வேலைக்காரனுக்கு எந்த முறையில் அது மகனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், உறவு வேற நீங்க ஒரு குறுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அந்நியர்களை வேற குறுக்கல் வாங்கல் செய்து கொள்ளுங்க, பழகும் பொழுது நீங்க உற்ற நண்பர்களுக்கு பழகிக் கொள்ளுங்க என்றும் நமக்கு போதனைகள் தரப்பட்டிருக்கிறது. மிக அழகான போதனை மேலான சகோதரர்கள் எப்படியாகவே பழகும் பொழுது அதை சமூகத்தில் கூட பழகணும். குறுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அந்நியர்களை வேற நினைச்சு குறுக்கல் வாங்கல் செய்யணும். இதற்கொண்டுதான் சமூகத்தில் பல விஷயங்கள் சீருக்கு வரும். ஒரு மனிதனுடைய ஒரு பொருள் அது எப்படிப்பட்டது, அது ஒரு கிஃப்டா, அது ஒரு உயிரா, அது ஒரு லாஸ்ட் வில்லா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் லாஸ்ட் வில் எழுதிட்டு போயிருவேன் எல்லாம் சரி வந்துடும். இங்க பாருங்க, அவனுடைய மகன் அவன் லாஸ்ட் வில்லுக்கு தகுதியானவன் அல்ல, அவனுடைய மனைவி அவள் உயிர் எழுதுறதுக்கு தகுதியானவன் அல்ல, அவனுக்கு லா வசியத்தில் வாரிசு, அவனுடைய அனந்தர காரர்களுக்கு உயிர் எழுதுவது என்பது இல்லை. அதை நீங்க சொல்றதுக்கு முதல் அவளை படிச்சு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க சொல்றதுக்கு முதல் அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை ரகாத் சுபஹ்வுலும் அல்லாஹ் சொல்லல, எத்தனை ரகாத் அஸ்ர் மக்ரிப் இஷா குலுவிலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான் நபியவர்களை பின்பற்றுங்க. நபி அவங்க சொன்னாலே சுபஹ்வுடைய ரெண்டு, நபருடைய நாலு, அஸ்ருடைய இஷாவுடைய நாலு, மக்ரிபுடைய மூணு. ஆனா உங்களோட மகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் மௌத்தானதுக்கு பிறகு, உங்களோட மகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் மௌத்தானதுக்கு பிறகு, உங்களோட தகப்பன للذكر مثل حظ الأنثيين. سورة النساء عند هذه السورة عنك رند بغني قلت ور بغني تايك يتل ور بغني الله ويباقي سهول سهول رجل ور تاي تندي كتن ورقل تغطن كتن سهول رجل سهول رجل إبن كورك بغير من الله كل واحد سنة الكرام அதனால் வெளியால ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு வாகனத்தை எடுத்தா இந்த வாகனம் ரெண்டுக்கு இருக்கிறேனா, இந்த வாகனம் அமானுதமாக இருக்கிறேனா, இந்த வாகனத்தை இருவராக இருக்கிறேனா, இந்த வாகனத்தை வாடகைக்கு இருக்கிறேனா, இந்த வாகனத்தை சொந்தத்துக்கு வாங்குறேனா, இது எந்த அடிப்படையில் செய்ய போகிறேன்? சொந்தத்தை வாங்க போகக்கூடிய நேரத்தில் இது தவணைக்கு வாங்குறேனா அல்லது நான் இதை உடனே கேஷ் கொடுத்து வாங்குறேனா? ஒவ்வொருமையும் கிளியராக தெளிவாக இந்த மாமலா குடுக்கல் வாங்கல செய்து கொள்வதை மிகவும் பிரதானமாக இருக்கும். ஒரு வக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் கூட மக்கள் அதை எழுதி இந்த பாரத இலங்கையில பல நாடுகளில் போய் பார்க்கலாம். இந்தியாவுக்கு போகையில தமிழ்நாட்டில் போய் பார்க்கணும் என்று சொன்னால் அதிகமான சொத்துகள் வக்கம் செய்யப்பட்டிருக்குது, ஆனால் அதை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. கல்வியிற்கும் எவ்வளவு சொத்துகள் வக்கம் செய்யப்பட்டிருக்குது அது சரியான முறையில் எழுத இல்லை. எழுதி அந்த அந்த அக்ரிமெண்ட்களை அந்த டாக்குமெண்ட்களை சரியான முறையில் பாதுகாத்து வைக்க இல்லை. அதனால மக்கள் பெரும் கை செய்யப்படுறாங்க. பள்ளிகளுடைய சொத்துகள் அநியாயமாக போகுது.
சில சட்ட
அல்லாஹ் விவாகரத்தை திருமணம் சட்டம் இந்த நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய சட்டம் இந்த நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த சட்டங்களே எங்களுக்கு ஒரு அளவு இஸ்லாமிய அமைப்புல பேணிக் கொண்டிருக்கு அல்லாஹ் நமக்கு வழிவகுத்திருக்கிறார். சட்டத்தில் பல திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. பல கட்டத்தில் உலமாக்கள் இதை அரசியல்வாதிகளுக்கும் படித்தவர்களுக்கும் அரசியல் இன்னும் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எழுத்துல ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ரெஜிஸ்டார் நடக்குது. இந்த ரெஜிஸ்டார் நடத்துற இந்த ரெஜிஸ்டாருடைய பதிவுல ஒரு 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 விஷயம் பண்ணப்பட்டிருக்குது, டவுரி. அப்ப முஸ்லிம் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடத்துல டவுரியும் பேச்சேற்க இடம் இல்லை. அப்ப இது சொல்லப்பட்டிருக்கிற சிலை முறை அரசியல் முக்கியமானவர்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க, இதை மாற்றுறதுக்கு சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க. காசியுடைய சட்டத்தில் திருமணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏன் பிரிட்டிஷ்காரங்க எப்பயுமே ஆங்கிலர்களுடைய சூழ்ச்சி என்ன, இஸ்லாமத்தை குற்றப்படுத்தணும், இஸ்லாமத்தை கஷ்டப்படுத்தணும், இஸ்லாமிய விஷயங்கள் அமல் செய்ய மக்களுக்கு நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்க நாங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சோம் அதனால இந்த மக்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கணும். 1925 ஜஸ்டிஸ் அக்பர் அந்த காலத்தில் முயற்சி செய்தார் இஸ்லாமிக் இந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் இதுக்காக வேண்டி. அதபடி வந்து 1951 இந்த ஆக்ட் பாஸ் ஆகப்பட்டது. 1956 இது போன்ற நாட்கள் சில அமெண்ட்மெண்ட்ஸ் தான் நடந்திருக்கிறது. அதுக்கு முன் இதுல பெரிய வித்தியாசமான உங்கள இடம் வரையில் இன்றும் இதுல பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறது. 1990 நான் உலமாக்கல் ஒரு இதை சமர்ப்பித்தோம், ஆனா இதுவரைக்கும் யாரும் அதுல கரிசனை காட்டவே இல்லை. 1996 பிறகு இலங்கையில உலமாக்கலுடைய மௌலவி அப்பாயின்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தில்லை. இதனால என்ன நடக்குது தெரியுமா, ஸ்கூல்கள்ல படிக்கக்கூடிய சிங்கிள் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் புரிசம் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. 60 மாணவர்கள் புரிசம் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருவர் ஒவ்வொரு அமைப்புல தான் செய்யலாம். மற்றவர்கள் அந்த முயற்சிகள் செய்வதே ஒரு பாரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால சகோதரர்களே ஒவ்வொரு காரியத்தையும் கருத்துக்கு எடுக்கணும். குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, நபியுடைய சுன்னா நமக்கு என்ன வழிகாட்டுகிறது, ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் சுன்னத்தாக எடுத்து நபியுடைய அவர்கள் நமக்கு தந்த இந்த வாழ்க்கை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அனந்த வருஷத்துக்கு பிரிக்கிறதா, வாழ்நாளில் பிரிக்கிறதா, மௌத்துக்கு பிரிக்கிறதா, ஒரு நபியோ சொன்னாங்க ஆக சிறந்தது என்ன தெரியுமா, நீ எந்த நாளும் தலைவாணிக்கு கீழே உன் என்ன இடத்தில் எழுதி வச்சேன்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் மௌத்தாகிறேன் சொல்ல முடியாது, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குமே. ஒன்றைக்கு வாழ்நாளில் கொடுக்கிறது, ஒன்றைக்கு மௌத்தானதுக்கு பிறகு இந்த ஒரு சின்னத்தையும் பயப்பாக்குறது. என்னுடைய வசியத்து இவ்வளவுதான், என்னுடைய உயிர் இவ்வளவுதான், என்னுடைய லாஸ்டில் இவ்வளவுதான், ஏன் என்னுடைய பேரர்கள் இருப்பாங்க, இந்த பேரர்களுக்கு அனந்த வருஷத்துல ஒரு பங்கு கிடைக்க மாட்டாரு, என்ன நெருங்க நண்பர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டாரு, வீடு இடங்கள் இருக்கும் அதுக்கு ஒரு பங்கு போய் சேர மாட்டாரு, அதுமனுக்கு சதக்காவுடைய வழியாக இருக்கும் என்றுதான் இந்த வசியத்தில் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. வராசத்து வேற, வசியத்து வேற, ஹிபத்து வேற, வாழ்நாள் மனிதன் கொடுக்கிறான் சதக்கா, வாழ்நாள் மனிதன் கொடுக்கிறான் ஹதியா, இது மனிதன் சந்தோஷமாக கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சல்மான் ஃபாரிஸ் கொண்டு சதக்கான்னு கொடுத்தாங்க. நபியே அந்த சதக்காவை எடுக்கிற விருப்பம் இல்லை, சொன்னாலும் நபிமார்கள் சதக்காவை சாப்பிட மாட்டோம். அடுத்த நாள் நபியை இதை கிஃப்ட் கொடுத்தாங்க, நபியும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டாங்க. கிஃப்ட் வேற, சதக்கா வேற. சதக்கா என்பது ஒரு மனிதனுடைய பலாய முசீபத்தை கவலைய துன்பத்தை போக்குவரத்து கல்லாலத்தில் ஒரு நன்மை நாடி மனிதன் கொடுக்கக்கூடியது. கிஃப்ட் என்பது அல்லாவுக்கு தான் கொடுக்கிறோம், ஆனா உள்ளங்களில் சந்தோஷமும் அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்பு பாருங்க, வக்ஃப் ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம் என்று சொன்னா அது தியாகத்து வரைக்கும் அதை மாற்றமே செய்ய முடியாது. பள்ளிக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க, கொடுக்கக்கூடிய காலத்தில் ஒரு ஒரு வாழ்க்கை கொடுக்குறீங்க, ஒரு குரானை கொடுக்குறீங்க, இது வக்ஃப் கொடுத்தீங்க என்று சொன்னா இது இங்கே தான் இருக்கணும். இதை நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு பொறுப்பானவர்கள் சில இடத்துல ஒரு சின்ன பள்ளி இருக்கும் அந்த பள்ளிக்கு தேவைப்படும் ஒரு வால் கிளாக் இங்க அஞ்சு கிடக்குது, நீங்க வக்ஃப் கொடுத்தீங்கன்னா அதை மாத்துறது கஷ்டமாகும், நீங்க இது கிஃப்ட் கொடுக்கணும். இது கிஃப்ட் கொடுத்தா அந்த பொறுப்பானவர்கள் பார்ப்பாங்க, இதை வச்சுட்டு இதற்கு வேறொரு காரியத்தை ஈடுபடுத்தலாம் அல்லது இதை வேறொரு பள்ளிக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. வாழ்நாள் என்ன செய்யணும், மௌத்துக்கு பதில் என்ன செய்யணும், ஒரு ஹராமான பணம் வந்துட்டா என்ன செய்யணும், ஹராமான பணத்தை போய் தேடக்கூடாது, ஹராமத்துள்ள வழிகளை செய்யக்கூடாது. இது நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய பிரதானமான விஷயங்கள். ஒரு சகனும் ஒரு மகனும் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வியாபாரத்துக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக் கொள்ளணும், மகனே அவைகள் இல்லாத பழக்கம் இருக்கிறது, குத்தகைக்கு கொடுக்கப்படுகின்றது. கடன் எடுப்பாக அவரு ஒரு 6000 காணிகளா அவன் விவசாயி கொண்டு அடைவேன், அடை என்ன தவிர உனக்கு காணியை அவன் காணி இருக்கும். நான் அதில் வயல்வெளி செய்வேன், 50000 எடுத்துட்டு அவர் வயல்வெளி செய்வாரு. ஆனால் திரும்பி 50000 திரும்பி கொடுத்துருவாரு, கொடுக்கக்கூட அந்த வயலை திரும்பி கொடுப்பாரு. அப்ப இந்த வயலில் அனுபவிக்கிறதற்கே இது ஒரு வகையான அறமான பலமாக வாழும். இது வாழ்க்கை அனுபவிக்க வாழாது. ஒன்றுக்கு நீ வாழ்க்கை கொடுக்கிறது, ஒன்றுக்கு நீ கடனாக கொடுக்கிறது வித்தியாசம் இருக்குது. கடன் கொடுத்தா நீ அன்னோக்கிட்டு தான் கூடி என்று பார்க்கணும். அல்லா உனக்கு கடனுக்கு தனி உண்மையை சொல்கிறான், அது அகத்தவனுக்கு கிடைக்கும். அதுக்கு கூலிய அது மட்டும் முடியாது. ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்கறதுக்குரிய நன்மை இருக்குது, அது மேலானது, அதுக்குரிய பெரிய கை இருக்குது. ஆனா இந்த இடத்துல வாடகை கொடுக்கிறியா, அது வாடகையாகவே நீ சொல்லுக்கு கிடைத்தியா, அது சொல்லும் என்று சொல்லி அது உனக்கு 20 கிடைச்சதா, அது 20 பாவி நீ அதை அது சந்தோஷமாக இருக்கியா, அது சந்தோஷமாக இல்லை. ஒவ்வொரு கட்டத்தையும் மேலான சோழர்களே அதை வித்தியாசப்படுத்தி புரிவதை ஆக பிரதானமாக இருக்கும். ஆக மார்க்கம் நமக்கு வியாபாரங்கள், குடுக்கல் வாங்கல்கள், நம்முடைய ஆகலத்துக்கு தேடிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இவைகளை எந்த முறையில் எடுக்கணும், எந்த முறையில் கொடுக்கணும், எப்படி நாங்கள் இந்த குடுக்கல் வாங்கலை செய்து கொள்ளணும், அதுதான் எங்கள் ஆகலத்துக்கு பொறுமதியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒலாட்டம் சில செய்வதற்கு உள்ள துணியா உன்னுடைய துணியாவை மறந்துடாதே, உனக்குள்ள பகுதியை மறந்துடாதே. உன் மனைவிக்கு உன் குழந்தைகளுக்கு சுகாரம்லாம் நம் செல்லாக செல்லும். அவருடைய மனைவி ஹஜரத் ஆயிஷா, ஹஜரத் ஹஸ்ரா, ஹஜரத் சைனம், மைமுனா இவெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணக்குடைய கைவருடைய யுத்தம் நடந்து வலிம பொருள் கொஞ்சம் கூட வந்துருச்சு. எல்லாம் ரெண்டு குரூப்பாக சேர்ந்து ஆலோசனை செய்வாங்க. நபிக்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் வந்து போட்டு எங்களுக்கு டிமாண்ட் கொஞ்சம் கூடிக்கணும், எங்களுக்கு துணியான தேவைகள் கொஞ்சம் இருக்குது, நாங்களை கொஞ்சம் செலவழிக்கணும் என்று கேட்டாங்க. நபி அவங்க ஆத்திரப்பட்டு 29 சத்தியம் செய்து பேசுவாங்க இருந்து நபி அவங்க ஒதுங்கிட்டாங்க. நீண்ட சம்பவம் சுருக்கமாக அடுத்து ரசாலி செல்லும் மனுஷன் அவங்க மனைவாக்கில் கூப்பிட்டு இந்த பாருங்க எனக்கு துணியா வேணும்னா வாங்க, உங்களுக்கு துணியா வச்சாரேன், ஏன் மனைவாக்கலாக நீங்க இருக்க முடியாது. மனைவிமார்களுக்கு ஒரு வருஷ செலவுக்குரிய பணத்தை மொத்தமாக கொடுத்தாங்க. உங்களுடைய துணியாவுடைய பகுதியை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னா உங்க மனைவி உங்க குழந்தை இவங்களுக்கு கொடுக்கறதையும் திருச்சி அறிங்க. மனைவியோட சொத்தோட அல்ல, நீ ஒரு மனைவிக்கு கிஃப்ட் என்று கொடுத்துட்டு அவருக்கு சொல்லும் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு விவாகரத்து வரக்கூடிய நேரத்தில் அது அவனுடைய சொத்தாக தான் இருக்கும், அது அவனுக்கு சொந்தமானது. அவனுக்கு நீங்க வாங்கி வந்து எழுதி அதிகா செஞ்சது அவன் சொந்தமானது. அவன் தன்னுடைய வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்தது இருக்கிறது அது அவனுக்கு சொந்தமானது. அவன் உங்களுக்கு கேட்டும் கொடுக்கலாம், கேட்காமலும் கொடுக்கலாம்.
அரவன் நேரத்தில் விவரிக்கொள்ளக்கூடிய நேரம் அல்ல, பேசும்பொழுது நீடித்துக் கொண்டு போக
விஷயங்களை கேட்டு உலமாக இருக்கிற தெரிந்த விஷயங்களை மார்க்க விஷயங்களை தெரிந்து அமல் செய்யுங்க. மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாஸ்மின் கமாஸல் அல்லாஹ் இலை, அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வது போல நீங்களும் உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்க. உங்க ஆகத்துக்கு தேடுங்க, உங்க ஓட பங்க மறந்துடாதீங்க. அடுத்தது அல்லாஹ் உங்களுக்கு சதவீத சேர்த்து பண்ணிருக்கிறான். ஓஹோ கண்டு ஹாஸ்பிட்டல் இருந்து உங்க கேட்டிருக்கிறாங்க, அவரையும் நீங்க கவனித்து கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செல்வத்தை தந்திருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களை கொஞ்சம் தள்ளி உற்சாகப்படுத்தி அவங்க முற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க.
வருவான் எதற்காக சொல்றேன் என்றது எதிர
இஸ்லாம் சொல்கிறது, வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் துனியாவில ஈமானுடன் தக்வாவுடன் வாழ கருமிசுவானாகவே, அல்லாஹ் எங்களுடைய ஆகரத்தை சீராக்குவாராகவே, எங்களுடைய ஹக்குகளை பேர் நடக்க கருமிசுவாராகவே, நீ எனக்கு தந்ததை கொண்டு மக்களை அனுசரித்து நடக்க கருமிசுவாராகவே, தன்னதை வைத்து அனுச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களாகவே எங்களை ஆக்கி உன்னுடைய கோபத்துக்கு அலாக்கிவிடாமல் வாகுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.